வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை வாரம் தவறாமல் கேட்டு வருகிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக் கொள்கிறோம். ஏசாயா 24:16 வசனத்தை பாருங்கள்.
நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானும் இழைத்து போனேன், இழைத்து போனேன், எனக்கு ஐயோ! துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன்.
இங்கே நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன் என்று தீர்க்கதரிசி மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளை பார்த்துவிட்டு கதறுகிறார். அவ்வளவு கொடிதானது அது. ஒரு வேத வல்லுநர் இந்த வார்த்தைகளை இவ்விதம் சொல்லுகிறார், நானோ துன்பத்திற்குள்ளானேன், துன்பத்திற்குள்ளானேன் என்கிறார். ஆம், இது வேதனையான காலம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் இந்த கொடிய காலத்தை குறித்து தெளிவுபட கூறியிருக்கிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:21-22 வசனங்களிலே காண முடியும். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்கிறார். எவ்வளவு கொடிய காலம் என்று பார்த்தீர்களா? ஏசாயா 24:17 பாருங்கள்.
தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும்.
அந்நாட்களில் பூமியின் மீது மூன்று விதமான ஆபத்துகள் வரும் என்று இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது திகில். இந்த உலகத்திலே பயத்திலிருந்து விடுதலை என்பது சாத்தியமற்றது, பெற முடியாதது. இன்றும் அநேக மேதைகள் பயத்திலிருந்து மனிதனை விடுவிக்க என்ன வழி என்று ஆராய்ந்து சொன்னாலும் அது ஒன்றுமே மனிதனை விடுவிக்கிறதில்லை, விடுவிக்கவும் முடியாது. மனித உள்ளங்களிலே அதிருப்தியும் திகிலும் நிறைந்து காணப்படுகின்றன. குறிப்பிட்ட நாட்டிலே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும். அதேவேளையிலே மகா உபத்திரவத்தின் நாட்களிலே இதைவிட திகில் பெருகும் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இரண்டாவது படுகுழி. இது சாவுக்குரிய ஆபத்தை குறிக்கிறது. உலகில் இன்று அணுகுண்டு அபாயம், கொள்ளை நோய் அபாயம் மற்றும் இயற்கை சீரழிவின் அபாயங்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே மனிதனை படுகுழிக்கு நேராக கொண்டு செல்கின்றவை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் யாவரும் அழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேளுங்கள், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஜனங்கள் முழுவதும் அழிந்து போகாதபடிக்கு நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கண்ணி என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது வஞ்சனையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பிரசங்கத்தின் போது கூறிய வார்த்தைகளிலே இதற்கு சரியாக பொருந்துகிற விளக்கம் இருக்கிறது. மத்தேயு 24:4 வசனத்தையும் பாருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்நாட்களிலே மக்கள் உபத்திரவ காலங்களுக்குள் நுழையும் போது 1000 வருட அரசாட்சிக்கான பொற்காலத்திற்குள் நுழைகிறதாக நினைப்பார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்படுவதால் அவ்வாறு நினைப்பார்கள். இன்றும் அநேக உலக தலைவர்கள் உலகத்திலே 1000 வருட அரசாட்சியை கொண்டு வந்துவிட முடியும் என்றே எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் ஒன்று முடியும், மகா உபத்திரவ காலத்தை கொண்டு வந்துவிட முடியும். அந்தி கிறிஸ்து அவர்களை மேற்கொள்வான். மகா உபத்திரவ காலத்தில் நுழைய போகும்போது தாங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள் நுழைவதாக ஜனங்கள் நினைப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் குணநலன்களில் ஒன்று மக்களை வஞ்சிப்பது. அவன் ஏமாற்றுகிறவன். ஏனென்றால் அவனுடைய தகப்பனாய பிசாசானவன் அப்படிப்பட்டவனே. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் கூட அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளார்கள். தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். எத்தனை பேர் இன்று நித்திய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறார்கள்? அநேகர் அப்படி சிந்திக்கிறதில்லை. அநேகர் இன்றைய இப்போதைய வாழ்க்கையை குறித்தே கவலைப்படுகிறார்கள். அறிவியல் உலகம் தேவ பக்தியை குலைக்க விரும்புகிறது. நீங்கள் அறிவியல் அறிஞர்களாலோ மேதைகளாலோ கேள்விப்படும் செய்திகளாலோ பணபலத்தாலோ பெரிய நபர்களாலோ இன்னும் எவராலுமே வஞ்சிக்கப்படலாம், தேவனை விட்டு திருப்பப்படலாம், இவ்வுலக வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி வாழ அழைக்கப்படலாம். அவர்களை நோக்கி திரும்பாதிருங்கள். உங்களுக்கு உதவும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நீங்கள் திரும்புங்கள். அவரே நமக்கு ஞானமானவர். அவரே நம்முடைய ஒரே நம்பிக்கை. மகா உபத்திரவத்தின் நாட்களிலே ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினாலே வஞ்சிக்கப்படுவார்கள். அவன் அவர்களை பார்த்து ஏமாளிகளே என்பான். ஏனென்றால் அவர்கள் அப்படி ஆகி போவார்கள். சாத்தானானவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்களை பார்த்து இவ்விதமே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாமும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பாத பட்சத்திலே அவ்விதமாகவே ஏமாளிகளாக ஆகி போய்விடுவோம். ஏசாயா 24:18.
அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான், உயிரை இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்.
ஆம், அவர்கள் தப்ப இயலாது. படுகுழியில் தப்பியவர்கள் கண்ணியில் அகப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்ப்பீர்கள் என்றால் மகா நியாய தீர்ப்பில் மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பகுதி எடுத்துக் கொள்ளப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இன்னொரு நேரத்தில் மடிவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் உயிர்த்தெழுதலை குறித்தும் இந்த வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா 24:22 பாருங்கள்.
அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள்.
அவர்கள் மரணத்திற்குள் செல்வார்கள், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றே இங்கே பார்க்கிறோம். மகா உபத்திரவ நாட்களில் மரிக்கும் பரிசுத்தவான்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள் என்று சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 பாருங்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மகா உபத்திரவ காலம் ராஜாவின் வருகைக்கு பின்பதாக முடிவுக்கு வரும் என்று வெளிப்படுத்தல் 19:11-16 வசனங்களிலே பார்க்கிறோம். ஏசாயா 24:23.
அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும்.
இயேசு கிறிஸ்து உலகில் ஆளுவதற்காக வரும்போது இயற்கையும் கூட அதை குறித்து சில மாற்றங்களை அடையும் என்று இங்கே பார்க்கிறோம். சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும் என்று இங்கே வாசிக்கிறோம். இந்த மகா உபத்திரவ காலத்தை இயேசு கிறிஸ்து ஒருவரே முடிவுக்கு கொண்டு வர இயலும். தொடர்ந்து ஏசாயா 25 பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து மகா உபத்திரவ நாட்களை முடித்து வைக்கும்போது அவர் தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை பூமியிலே நிறுவுவார். ஏசாயா 25:26 அவருடைய அரசாட்சியை குறித்தே சொல்லுகின்றன. ராஜா வருகிறார், அப்பொழுது பரலோகத்தின் ராஜ்யம் பூமியில் நிறுவப்படும். பழைய ஏற்பாட்டிலே இது தொடர்ந்து வலியுறுத்தப்படுவதை நீங்கள் காண முடியும். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று கூறினான். ஏசு கிறிஸ்துவின் பிரசங்கமும் இந்த கருத்தை கொண்டே ஆரம்பமானது என்று நாம் அறிவோம். ஆனால் உலகம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. அவர் ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்திலே அவர் ஒவ்வொரு தனி நபர்களையும் நோக்கி இவ்வாறு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இன்றும் மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சொல்லித்தான் அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட பாரமாயிருந்தாலும் பழுவான சுமையாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் இளைப்பாறுதல் தருவார். நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி முடிவெடுக்கும்படி இயேசு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ, நீங்கள் ஒவ்வொரு நாளும் முடிவெடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்று அவரை ஏற்றுக் கொள்கிறீர்கள் அல்லது அவரை ஒதுக்கி விடுகிறீர்கள். இதற்கு மத்தியிலே எந்ததொரு நிலையும் இல்லை. இரண்டில் ஒன்றைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். இல்லாவிட்டால் அவரை வெறுத்து ஒதுக்கி விடுகிறீர்கள். மத்தேயு 12:30 அவரோட இராதவன் அவருக்கு விரோதியாயிருக்கிறான். இந்த ஏசாயா 25 ஒரு பாடலாகும். இதிலே மூன்று சரணங்கள் உள்ளன. இதுவும் ஏசாயா 12 போல தேவனை துதிக்கும் பாடலாக, மகிழ்ச்சியின் கீதமாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 25:1,
கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள்.
இது அவருடைய ரட்சிப்பிற்காக தேவனை துதிக்கும் பாடல். மிகுந்த களி கூறுதலுடன் அவருடைய அற்புதத்தை சொல்லி அவரை தொழுது கொள்ளும் பாடல். இது நிரம்பி வழியும் இருதயத்திலிருந்து வரும் ஒரு பாடல். தேவன் என்றால் யார், அவர் என்ன செய்தார் என்றதொரு அறிவோடே தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவர் சந்நிதியிலே வர வேண்டும். இந்த கீத ஆராதனை நம்முடைய சபைகளிலே நடக்கிறது போன்ற ஒரு சாதாரணமான ஆராதனை அல்ல. இந்த பாடலை பாடுகிறவர்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று மிக்க வாஞ்சையுடையவர்கள். அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர்கள் அவரை அப்படி தொழுது கொள்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மனித சுபாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 118:8 இவ்விதமாய் சொல்கிறான், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். உண்மையாயிருப்பது என்பது ஆவியினால் உண்டாகும் கனியாகும், மாம்சத்தின் கிரியை அல்ல. உண்மை என்பது மனித தன்மைக்கு எதிரானது. சங்கீதம் 116:11 தாவீது சொல்கிறார், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இதை குறித்து ஒரு வேத வல்லுநர் சொல்லும்பொழுது, நான் இதை குறித்து அநேக வேளை சிந்தித்து பார்த்திருக்கிறேன், இப்பொழுதும் தாவீது சொல்கிறதை நான் ஏற்றுக்கொள்ளவே செய்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 25:2 பாருங்கள்,
நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நியரின் ராஜதானியை ஊராயிராத படிக்கும் என்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர்.
எல்லா கடந்த கால நிகழ்ச்சிகளும் முடிந்துவிட்டன. பழைய எதிரிகளிடமிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே தங்களுடைய நகரத்தை சுற்றி சுவர் எழுப்பி தங்களை காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. வசனம் 3 வாருங்கள்,
ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும்.
உலகம் முழுவதிலும் ஜனங்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள் என்பதை இது அர்த்தப்படுத்துகிறதா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது 1000 வருட அரசாட்சி. மனிதர்கள் அந்நாட்களிலே தேவனிடத்தில் திரும்புவார்கள். பாவமாகிய இருளும் மகா உபத்திரவத்தின் நாட்களும் கடந்து போய்விடும் போது ஜனங்களில் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். மாலையில் அழுகை தங்கும், காலையிலே களிப்புண்டாகும். இந்த காரியத்தையே இங்கே நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சியிலே எல்லையில்லா மகிழ்ச்சி இருக்கும். ஏசாயா 25:5 பாருங்கள்,
வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும்.
பரிசுத்தவான்கள் தங்களுடைய முந்திய மகா உபத்திரவத்தின் நாட்களை நினைத்து பார்க்கும்போது இவ்வண்ணமாய் சொல்கிறார்கள். கடைசி நாட்களை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2:4 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:4, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனுடைய மற்ற எதிராளிகளின் மும்முரத்தையும் தேவன் தனிய பண்ணுவது போல அந்தி கிறிஸ்துவையும் தேவன் மடங்கடிப்பார். ஏசாயா 25:6,
சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும்.
இங்கே கொழுமையான பதார்த்தங்களும் என்பது சரீரப்பிரகாரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை தெளிவாக குறிக்கிறது. மீட்கப்பட்ட பூமி மிகவும் அபரீதமாக எல்லாவற்றையும் விளைவிக்கும். ஆகவே எல்லா பொருட்களுமே மிகச் சிறந்ததாக இருக்கும். அந்நாட்களிலே கொழுப்பு நிறைந்த பொருட்களையும் சாப்பிடுவதெல்லாம் பிரச்சனையாயிராது. அதேபோல ஆவிக்குரிய விருந்தாகவும் 1000 வருட அரசாட்சி இருக்கும். வேத அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற நாட்களாக அது இருக்கும் என்று நாம் திட்டமாய் விசுவாசிக்கலாம். ஏசாயா 25:8 வாருங்கள்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார்.
இந்த அர்த்தம் பட அப்போஸ்தலனாய பவுலும் 1 கொரிந்தியர் 15:54 கூறுகிற வார்த்தையை பாருங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:54, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அடுத்ததாக ஏசாயா 25:9,
அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும்.
இந்த பாடலின் கடைசி பகுதிக்கே இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இங்கே எல்லாருடைய கவனமும் தேவனுக்கு நேராக திருப்பப்படுகிறது. அவருடைய உதவியோடேயே மனிதர்கள் எதையும் செய்ய முடியும். இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்படும். ஆனால் உண்மையான கிறிஸ்து, உண்மையான மேசியா, உண்மையான பூமியின் ஆளுநர் வருவார். அவர் உலகை வஞ்சிப்பதில்லை, ரட்சிப்பார். அந்நாளிலே அவருடைய ரட்சிப்பே மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அவருக்காக காத்திருந்தவர்கள் அவரை கண்டு களிகூர்ந்து மகிழ்வார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த நாளை நீங்களும் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறவர்களாயிருக்கிறீர்களா? அடுத்து வருகிற வசனம் வித்தியாசமானதாக இருக்கிறது. பாருங்கள் ஏசாயா 25:10,
கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம்.
இங்கே மோவாப் ஏன் சொல்லப்படுகிறது? நாம் மோவாப் எதை அர்த்தப்படுத்துகிறது என்று முன்பு தியானித்தோம், நினைவிருக்கிறதா? அதாவது பக்தியின் வேஷம் தரித்து தேவனுடைய வல்லமையை மறுதளிப்பதே இது அர்த்தப்படுத்துகிறது. மோவாப் உயர்ந்திருக்கும் போது தேவன் தாழ்ந்த நிலையிலே வைக்கப்படுகிறார். தேவன் உயர்ந்த நிலையிலே இருக்கும் பொழுது மோவாப் தாழ்த்தப்படுகிறது. அதாவது மாம்சம் உயர்ந்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்வு தாழ்வு நிலையை அடையும். ஆவிக்குரிய வாழ்வு உயர்ந்திருக்கும் பொழுது மாம்சம் தாழ்ச்சி அடையும். ஏசாயா 25:12,
அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார்.
மனிதனுடைய எல்லா பெருமையும் தாழ்த்தப்படும். இப்பொழுதே சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நாட்களிலே சாந்த குணம் உள்ளவர்களின் நிலை மிகவும் சிறந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஏசாயா 26:6 தேவனுடைய 1000 வருட அரசாட்சியை பற்றியே சொல்கிறது. ஏசாயா 26:1,
அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார்.
இது அவர்களின் எதிர்கால நிலையை குறிக்கிறது. அக்காலத்திலே இந்த பாடல் யூதா தேசத்திலே பாடப்படும். இன்றைய நாட்களிலே இந்த பாடல் அங்கே பாடப்படுவதில்லை. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. ஏசாயா 26:9 பாருங்கள்,
என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள்.
இங்கே ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லும் அருமையான வார்த்தைகளை பாருங்கள். இரவிலே என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது என்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள்! உங்களுக்கு தேவனோட அப்படிப்பட்ட ஐக்கியம் உண்டா? உன்னத பாட்டு என்ற சிறிய புத்தகத்திலே மனவாட்டி இவ்வாறு சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 1:2, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அது மன்னிப்பின், சமாதானத்தின், அன்பின் முத்தமாகும். இதனை அடுத்து தேவனுடைய இந்த உன்னதமான நிலைமைக்கு தான் செல்ல இயலாது என்பதை அவள் உணர்ந்து, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்கிறாள். இதைத்தான் உன்னத பாட்டு 1:4 பார்க்கிறோம். இதே போன்றதொரு கருத்தையே ஏசாயா இங்கேயும் சொல்கிறார். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. உங்களுக்கு இந்த விதமான உணர்வு உண்டா? அநேகர் இன்று தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் போல் நடிக்கிறார்கள். ஆவிக்குரிய வாஞ்சையிலே துடிப்பது போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் அதனால் பிரயோஜனமில்லை. ஓ, நான் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக பணி செய்ய விரும்புகிறேன் என்றெல்லாம் உதட்டினாலே கூறுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, இவை எல்லாமே மாய்மாலம். அருமையானவர்களே, நீங்கள் இரவிலே படுக்கும் பொழுது தேவன் மீது அன்புடையவர்களாக, அவர் மீது பாசமுடையவர்களாக காணப்படுகிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே அவரை விரும்புகிறீர்களா? உங்களால் என்னை இழுத்துக் கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவேன் என்று சொல்ல முடியுமா? 1000 வருட அரசாட்சியில் அவர்கள், என் ஆத்மா இரவிலே உமை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உமை தேடுகிறேன் என்பார்கள். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரம் போனது போன்ற உணர்வை எப்பொழுதாவது அடைந்ததுண்டா? அவருடைய சித்தத்தை விட்டு, அவருடைய விருப்பத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு உணர்வு வரும்பொழுது தேவனிடம் சென்று, கர்த்தாவே, நான் இந்த காரியங்களிலே உம்மை விட்டு தூரம் சென்று விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று கதறி இருக்கிறீர்களா? இந்த ஒரு உணர்வும் ஐக்கியமும் உங்களிடத்திலே இருக்கும் என்றால் நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே பலப்படுவீர்கள். ஏசாயா 26:18.
நாங்கள் கற்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை.
காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம் என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். அதாவது அவர்களுடைய துன்பங்கள் ஒரு பலனையும் தரவில்லை, கனியை உண்டாக்கவில்லை. இந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள் துன்மார்க்கருடைய இருதயத்தை மாற்றவில்லை. அவர்கள் பரலோகத்தின் தேவனை தொடர்ந்து தூஷித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் துன்பங்கள் கற்ப வேதனையைப் போல இருக்கிறது. ஒன்று, இது நல்ல பலனை பிறப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது ஒரு காற்றை போன்றே கடந்துவிடும். இந்த அநேகர் இவ்விதமாக ஒன்றுமில்லாத காரியத்திற்கு பாடுபடுகிறார்கள். காற்றை போன்றவற்றை பெறுகிறார்கள். ஏனென்றால் எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கென்று நடக்கின்றது என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. நாம் தேவனுக்கென்று நல்ல கனியை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்போமானால் நாமும் 1000 வருட அரசாட்சியிலே வாழ்வது போன்ற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். ஜபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்திலே நடக்கப் போகிற அநேக உண்மைகளை எங்களுக்கு நீர் விளக்கி காட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால் அதை குறித்து எங்களோடு பேசி எங்களை திருத்தி உம்முடைய வழியிலே எங்களை நடத்தும். கஷ்டங்கள் பாடுகள் வழியாக கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது அவர்களை இன்னமும் தூய்மைப்படுத்தட்டும், உமக்கு நேராய் வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே,
ஆமென்.
கிறிஸ்து வருகின்றார் மகிமையில் வருகின்றார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆதியாகமம் 28:16. கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆதியாகமம் 28:16.